இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். நாம் எல்லாருக்கும் தேவ பக்தி இருக்கிறது. தேவ பக்தி இருக்கிறதை நாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் வெளிப்படுத்துவார்கள். சிலவங்க வார்த்தையில் வெளிப்படுத்துவார்கள், சிலவங்க ஜபத்தில் வெளிப்படுத்துவார்கள், சில ஆட்கள் கிரியையில் வெளிப்படுத்துவார்கள், சில ஆட்கள் சபையில் எல்லாரும் சேர்ந்து வரும்போது தான் அவங்களுக்கு பக்தி இருக்குதுங்கிறத மற்றவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்படியாக தேவ பக்தி இருக்கிறதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையிலே வெளிப்படுத்துவார்கள். நம்முடைய தேவ பக்தி இப்போ எந்த அளவுக்கு இருக்குது? தனியாக இருக்கிற நேரங்களில் தேவ பக்தி இருக்குதா? வார்த்தையில் வெளிப்படுத்துகிறோமா? பாட்டில் வெளிப்படுத்துகிறோமா? ஜபத்தினால் வெளிப்படுத்துகிறோமா? அல்லது மற்றவரோடு பேசுகிற காரியத்தில் வெளிப்படுத்துகிறோமா? அல்லது நம்முடைய செயல்களிலே நாம் வெளிப்படுத்துகிறோமா? எந்த காரியங்களிலே நாம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்கிற காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஒன்னு தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்.
யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமேலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார்.
போதும், இதுதான் தேவ பக்தியுடைய ரகசியம். இதுல எல்லா காரியமும் அடங்கி இருக்குது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், அப்புறம் தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார்,
உலகத்திலே
விசுவாசிக்கப்பட்டார், மைமியிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் கிமு கிபி அப்படிங்கிறது எதனால் வந்தது. சரித்திரத்தை ரெண்டாக பிரிக்கிறது ஆண்டவருடைய வருகை. அதே மாதிரி மைமியிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டது எல்லாத்துக்கும் தெரியும். சோத்திரம் மரித்த உயிரோடு எழுந்த ஒரே ஒரு ஆள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது எல்லா ஜாதிகளுக்கும் தெரியும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அதை நம்ப மாட்டாங்க. மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வத்தையே உண்மையான தெய்வமாக ஆராய்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான தெய்வம் மாம்சிலே வெளிப்பட்டவர் அல்ல, அவருக்குள்ளே இருந்த வார்த்தை. அப்படின்னா ஆவியிலே நீதியுள்ளவர் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டார், அதுதான் உண்மையான தெய்வத்துவம். அதை விட்டு போட்டு வெளிப்புறமாக மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் மாம்சத்தில் மட்டும்தான் அவர்கள் நிலைநிற்பார்கள். இப்படியாக கிறிஸ்தவர்களுடைய தேவ பக்தி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அந்த இடத்துல மட்டும்தான் நிற்கிது. ஆவியிலே நீதியுள்ளவர் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற காரியம் நம்ம சிந்திக்கும்போது தேவனுடைய வார்த்தை இதயத்துக்கே போக மாட்டேங்குது. காரணம், மாம்சத்தில் மட்டும்தான் விசுவாசிக்கிறாங்க, மாம்சத்தில் வழிபட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்குறாங்க. மாம்சத்திலே அவர் வெளிப்பட்ட பொழுது செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் பேசின காரியங்கள், அதெல்லாம் மாம்சத்தின்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆவியிலே பார்க்குறாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் தேவனை ஆராதிப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவருடைய காரியங்களை மட்டும்தான் முக்கியமாக கவனித்து பார்த்துட்ருக்காங்க. ஒன்று யோவான் 4:1-3 வரை உள்ள வார்த்தைகளை வாசிப்போம். ஒன்று யோவான் 4:1.
பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகி இருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது.
உண்மையான தேவ பக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய ஆவியா அல்லது அந்திகிறிஸ்துனுடைய ஆவியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வாயத்திறந்து சொல்ல சொன்னால் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. காரணம், அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை தான் இன்னைக்கு தெய்வம் அநேகம் பேர் வணங்கிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கத்தகாத இடத்துல அநேக இடத்துல நின்று கொண்டு இருக்கிறது. அந்த மாம்சத்தை வைத்து தான் ஆராதனை எல்லாமே அதுக்கு தான் நடந்துட்டுருக்குது. அவர் பேசின வார்த்தைகளை மறந்தாச்சு. இப்படியாக தேவனுடைய ஆவியை நாம் கண்டுபிடிப்பது எப்படி என்று சொன்னால், ஒரு மனுஷன் எதை ஆராதிக்கிறான், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை ஆராதிக்கிறானா அல்லது அவர் சொன்ன வார்த்தைகளை ஆராதிக்கிறானா? ஆனால் பொதுவாகவே நான் பார்க்கும்போது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் முன்னால் வருவார். அவரைத்தான் அறிக்கை பண்ணாமல் அவரை தெய்வமாக இன்னைக்கு நிறைய பேர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ எப்படி நான் தெய்வத்தை மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்று சொல்ல முடியும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக பேர் தயங்கிட்டு இருக்காங்க. காரணம், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதை அப்படியே தெய்வமாக நினச்சிட்டாங்க. ஆனால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம் வந்து 33 வருஷம்தான். மாம்சத்தில் வெளிப்பட்டவர் 33 வருஷம்தான். அதுக்கப்புறம் அதனுடைய அடையாளம் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவர் மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய்விட்டார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் தெய்வத்துவம் நிறைந்தவைகளாக இருக்கிறது. ஆகவே கள்ளத்தீர்க்க தரிசியிலையும் நல்ல தேவனுடைய ஆவியிலையும் கண்டுபிடிப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று அறிக்கை பண்ண சொன்னால் தேவனுடைய ஆவி இருக்கிறவர்கள் அறிக்கை பண்ணுவார்கள். தேவனுடைய ஆவி இல்லாத அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறவர்கள் அறிக்கை பண்ண மாட்டார்கள். காரணம், அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ தான் அநேக தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். 2 யோவான் 1:7-10. போதும், இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவனுக்கு வாழ்த்துன்னு சொல்லக்கூடாது. மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து சொல்லணும். தெய்வத்துவத்தையும் மனுஷத்துவத்தையும் பிரிக்கணும். இன்றைக்கி பிரிக்க முடியாமல் ரெண்டையும் ஒன்றா பண்ணிட்டாங்க. அதான் இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற கோளாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்துவத்தையும் மனுஷத்துவத்தையும் பிரிக்க முடியாமல் ரெண்டையும் ஒன்றா பண்ணிட்டாங்க. உலக மனுஷன் சொல்கிறான் தெய்வம் பாதி மனுஷன் பாதி அப்படின்னு உலக மனுஷன் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டாங்க. மனுஷன் சொல்கிறான், இன்றைக்கி மனுஷன் சொல்கிறான் தெய்வம் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன சொல்கிறான், மனுஷனே தான் எல்லாம், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படின்னு முழுவதும் நம்பிட்டு இருக்கிறான். அப்படியாக இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்கள், இது கிறிஸ்துவனுடைய ஒரு உபதேசமாகவே வைக்க சொல்லிட்டார் ஆண்டவர். இது உபதேசம், இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை உங்கள் வீட்டிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாதவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துன்னு சொல்லக்கூடாது, அவனை வீட்டிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ நாம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டு மாம்சத்தில் வெளிப்பட்ட பகுதியை பிரித்தெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தார், அநேக அற்புத அடையாளங்களை செய்தார், அநேக நன்மையான காரியங்களை செய்தார். அதில் மனுஷத்துவமும் கலந்திருக்கிறது, தெய்வத்துவமும் இருக்கிறது, ரெண்டும் கலந்த கலவை. அந்த கலவையில் மனுஷத்துவத்தை என்றைக்கு நாம் பிரித்து எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நாம் உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம். மனுஷத்துவத்தை பிரித்து எடுக்க முடியாமல் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா நாம் யாரை ஆராதிக்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் அல்லது மனுஷனை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். Romans 10:9-11 வாசிப்போம்.
என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
போதும், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அறிக்கையிட்ட. எப்படி வாயினாலே அறிக்கிறது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று அறிக்கையிடணும். அப்புறம் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அப்ப இருதயத்தில் இருக்கிறது நாம விசுவாசிக்கிறோமானா இன்னைக்கு அது சந்தேகமா இருக்குது. இருதயத்தில் விசுவாசிக்காம மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வெளியில மட்டும் பெயரளவில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேவபக்தி நம்மளுக்குள்ளே இருந்துட்டு இருக்குது. அப்போ கிறிஸ்தவருடைய தேவபக்தி எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வாயில அறிக்கை பண்றாங்க. தேவனுடைய நாமத்தை வாயில அறிக்கை பண்றதல்ல, கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று அறிக்கை பண்ணி தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அப்போ இருதயத்தில் விசுவாசிச்சாதான் உண்மையான தேவனுடைய பக்தி அங்கே நடைபெறுகிறது. இல்லாட்டினா வெளியில் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் வாயில் பெயரளவில் அறிக்கை செய்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டு பெயரளவில் தான் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுயா 48:1-2 வார்த்தையில் வாசிப்போம். ஏசாயா 48:1-2
இஸ்ரவேல் என்று பெயர் பெற்று யூதாவின் இருதயத்திலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமாகிய யாக்கோபின் வம்சத்தாரை கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனையின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பரிசுத்தராக இருக்கிறார்கள்.
போதும், இங்க அறிக்கையிடுகிறார்கள். எப்படி அறிக்கையிடுகிறார்கள்? ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறார்கள். பாருங்க எங்க பிரச்சனை நடக்குதுன்னு, எல்லாம் நம்புறாங்க, எல்லாம் இஸ்ரேல் பேரும் பெற்றிருக்குது, யூதாவிலிருந்து நீரூற்றிலிருந்து சுரந்திருக்காங்க, கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிடுறாங்க. ஆனா உண்மையும் நீதியும் இல்லாமல் தேவனுடைய நாமத்தை அறிக்கையிடுகிறாங்க. கிறிஸ்தவனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா இங்கதான் இப்படிதான் இருக்குது. ஆணையிட்டுருவாங்க, ஒரு காரியம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் முன்ன எனக்கு இந்த காரியம் நடந்தேன், இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஆணையிட்டுருவாங்க, பொருத்தனை பண்ணிடுவாங்க. ஆனால் உண்மை நீதியும் இருக்காது. இதுதான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவருடைய பக்தி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெயரளவில் மட்டும்தான் இருக்குது. கடைசியில் என்னன்னு சொல்லுவாங்க, தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி தேவன் மேல் பற்றுதலாக இருப்பாங்க, ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க தேவன் மேலே. நாங்கள் தான் 144,000 பேர், நாங்கள் தான் உன் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் வெள்ளை வெள்ளையும் போட்டுக்கிட்டு பரலோகத்தில் முதல் இடத்துல இருக்கிறவங்க. ஆனால் என்ன, உண்மையும் நீதியும் இல்லை. அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவருடைய நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்புறமாக மட்டும்தான் இருக்கும், வாயளவில் மட்டும்தான் இருக்கும், இருதயத்திலிருந்து இல்லை. இருதயத்தில் உண்மையும் நீதியும் இல்லை. அந்த உண்மையும் நீதியும் இல்லாமல் வாயளவில் பெயரளவில் அறிக்கிட்டு கொண்டு இன்றைக்கு அநேகருடைய தேவபக்தி இருந்து கொண்டு இருக்கிறது. எபிரேயர் 9:1-5 வரை வாசிப்போம்.
அதேதான் எப்படி என்னும் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அது முந்தின பாகத்தில் சுத்தி விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் இரண்டாம் துறைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகளும் பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆளுங்கே தலித்த போலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமுள்ள கேர்பிம்பங்கள் வைக்கப்பட்டிருந்த கிருபாசனத்தை இழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை.
போதும், நாம இப்ப இவைகளை குறித்து கொஞ்சம் நல்லா தெளிவா பேசலாம். இந்த வசனம் பல தடவை நான் பேசியாச்சு. காரணம், மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்தவ நம்மளிருந்து பிரிச்சு எடுக்கணும், அப்பதான் உண்மையான தேவ பக்தி நம்மளிருந்து வெளிப்படும். அப்போ இங்கே முதலாம் கூடாரம் என்று ஒரு கூடாரம் இருக்கிறது, அப்புறம் ரெண்டாம் கூடாரம் என்று ஒரு கூடாரம் இருக்கிறது. முதலாம் கூடாரத்துக்கு பெயர் வந்து பரிசுத்த ஸ்தலம், ரெண்டாம் கூடாரத்திற்கு மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ அதே நிலைமையை முதல் கூடாரத்தை நம்முடைய சரீரத்திற்கு ஒப்புமையாக நாம் பார்க்கும்போது அதை எந்த பகுதியை வச்சுக்கலாம்? முதல் கூடாரத்தையும் ரெண்டாம் கூடாரத்தையும் எதுக்கு ஒப்பனையாக நம்ம வச்சுக்கலாம்? வெளித்தோற்றத்தை முதலாம் கூடாரன்னு வச்சுக்கலாம், இருதயம் ரெண்டாவது கூடாரம். அப்போ இங்கே ஆசாரியன் என்ன பண்ணுறான்னா, முதல் கூடாரத்திலே எப்படி இருக்குது, முந்தின பாகத்திலே குத்து விளக்கும் மேஜையும் தேவசமத்து அப்பங்களும் இருந்தது, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். அப்போ முதல் கூடாரத்திலே நித்தமும் ஆசாரியன் பிரவேசிப்பான், தினந்தோறும் போய் குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி விளக்கு எரிய வைக்கணும். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது ஓய்வு நாள் தோறும் சென்று அப்பத்தை, ஓய்வு நாள் புளிப்பு இல்லாத அப்பத்தை அங்கே வைக்கணும். அப்போ இன்றைக்கு தினந்தோறும் தேவனுடைய நாமத்தை அறிக்கையிட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள், அது முதலாம் கூடாரத்தில் மட்டும்தான். அப்போ இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகிறது எப்போன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை. அதே மாதிரி இன்றைக்கி இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகிறது வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு இன்றைக்கி அநேகம் பேருடைய தேவபக்தி எப்போ தெரியும்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்மஸ் வந்தால் அல்லது புது வருஷம் வந்தால் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தேவனை ஆராதிக்கிறது வருவாங்க. ஆமாம், இல்லாட்டினா குட் ஃப்ரைடே ஏதோ ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படி தான் இன்றைக்கி தேவனுடைய ஆராதனைக்கு வந்துட்டு இருக்காங்க. பலகாரம் கிடைக்கும் சோத்திரம். அப்போ முதல் தினந்தோறும் வந்துட்டு இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா முதலாம் கூடாரம். முதலாம் கூடாரத்தில் சரீரத்தில் சரீர அளவில் பெயர் அளவில் தினந்தோறும் தேவனை ஆராதிக்கிறது, தினந்தோறும் தேவனுக்கு உண்டான காணிக்கைகளை செலுத்துறது, தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவது. அப்போ பெயர் அளவில் தினந்தோறும் இருந்துட்டு இருப்பாங்களே ஒழிய இறுதி அளவில் இல்லை. அங்கே ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லை. ஆமாம், எல்லாம் பெயரளவில் தான். என்றைக்கா ஒரு நாளைக்கு மனசு உடஞ்சி ஆண்டவரே ரொம்ப பிரச்சனை தாங்க முடியலன்னா தான் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறதானா போக முடியாது. ஆமாம், இப்படியாக பெயர் கிறிஸ்தவர்கள், பெயருக்கு கிறிஸ்தவர்களே, வருஷம் முழுவதும் பெயர் கிறிஸ்தவர்கள். என்னைக்காவது ஆபத்து பிரச்சனை அப்படி இப்படி ரொம்ப அதிகமாச்சுனாதான் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகிறதா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா வெளியில் சொல்ல முடியாதுல்ல, அதனால் மனசளவில் ஐயோ ஆண்டவரே இந்த மாதிரி ரெண்டாம் கூடாரம், இப்போவாது நான் ரெண்டாம் கூடாரமாகியே இருதயத்துக்கு நான் வர்றேன், இருதயத்துலேருந்து ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்றைக்கா ஒரு நாளைக்கு சிந்திக்கிறது. ஆனால் முதல் கூடாரத்தில் பெயரளவில் என்றைக்கும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு முன்பாக தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். எபிரேயர் 9:6-10 வாசிப்போம்.
இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள்.
பாருங்க, இங்க முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். இன்னைக்கு ஆசாரியம் மட்டும் பிரவேசிக்கிறது இல்லை, எல்லா ஜனங்களும் பிரவேசிக்கிறாங்க. காரணம், ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள போறதுக்கு ஆண்டவர் திருச்சேலையை கிழிச்சு விட்டுட்டாரு, யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் இன்னைக்கு ரெண்டாம் கூடாரத்துக்கு போறதுக்கு நிறைய பேர்த்துக்கு மனசு இல்லை, அதனால முதல் கூடார அளவுக்கு மட்டும் ஆசாரி மட்டும் வந்துட்டு இருந்த இடத்துல இப்ப எல்லா ஜனங்களும் வர்றாங்க. ஆசைப்பட்டிருப்பாங்க, இப்ப திற கிழிஞ்சோன்னா வேண்டாம் போக வேண்டாம், அதான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஆசாரி வர வேண்டிய இடத்துல இப்ப எல்லாரும் வர்றாங்க. முதல்ல தினந்தோறும் ஆசாரி மட்டும்தான் வருவான், இன்னைக்கு முதலாம் கூடாரத்திலே ஜனங்க எல்லாரும் வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பிரகாரம், பிரகாரத்திலேருந்து பரிசுத்த ஸ்தலத்தில் இன்னைக்கு எல்லா ஜனங்களும் வர்றாங்க. அப்படின்னா தேவனை மாம்சத்திலே மட்டும் ஆராதித்து பெயரளவிலே மட்டும் ஆராதனை செய்து கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியம் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார்.
போது 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 அப்ப இரண்டாம் கூடாரத்துக்குள்ள போகணும்னா முதல் கூடாரம் அழியணும், இல்ல உடையணும். முதல் கூடாரம் உடஞ்சாச்சுன்னா ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு முதலாம் கூடாரம் சாகாம அப்படியே இருக்குது. ஆமாம், முதலாம் கூடாரத்துக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், நல்லா மேக்கப் பண்ணி முதலாம் கூடாரம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு சரீரத்தை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சரீரத்தை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் உலக மனுஷன் அதான் சொல்கிறான். சரீரத்தை தான் ஆராதிக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ சரீரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், சரீரம் சாகாம மாம்சம் சாகாம அல்லது மாம்சத்துடைய கிரியைகள் சாகாம இருக்கிற வரைக்கும் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள போக முடியாது. அதனால முதல் கூடாரம் நிற்கும் அளவும், அப்படின்னா மாம்சம் உயிரோடு இருக்கும் அளவும், முதல் கூடாரம் உயிரோடு இருக்கும் அளவுனா மாம்சத்தின் கிரியைகள் சாகாமல் உயிரோடு இருக்கும் அளவும் ரெண்டாம் கூடாரம் ஆகிய இருதயத்துக்குள்ளே போக முடியாது. அதனால் யார் யார் மாம்சத்தின் கிரியைகளை அல்லது முதலாம் கூடாரத்தினுடைய கிரியைகளை யார் யார் மரணத்திற்குள்ளாக அனுப்பியிருக்கிறார்களோ அல்லது மரித்திருக்கிறார்களோ, மாம்சத்தின் கிரியைகள் மரணம் அடைந்திருக்கிறதோ அவங்க மட்டும்தான் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியும், மற்றவங்க போக முடியாது. அதுக்கடுத்து வாசிப்போம்.
அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது, அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம்.
போது, அதுக்கடுத்து வாசிப்போம்.
இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல.
முதலாம் கூடாரத்துல ஆராதனை செய்யறவங்க என்ன பண்றாங்க, சரீரத்திற்கேற்ற சடங்கு தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்து கோயில் எப்படி பூஜாரி ஒவ்வொரு சடங்கும் பண்ணிகிட்டு இருக்கிறான் சாஸ்திரத்தையும் சடங்குகளையும், அதே மாதிரி கிறிஸ்தவங்க இங்கே மட்டும் இல்லை எல்லா சபையிலையும் சடங்கு தான் நடக்குது. முதல் கூடாரத்தில் மட்டும்தான் தேவனை ஆராதிச்சுட்டு இருக்காங்க, ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே உள்ளே வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் யாருக்கு வேணாலும் வரலான்னு ஆண்டவர் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வழியை ஆயத்தப்படுத்தி விட்டுட்டார். ஆனால் இன்னைக்கு முதல் கூடாரத்திலிருந்து ஆராதனை செய்து கொண்டு அதை ஒரு சடங்காக வைத்து கொண்டு அன்றைக்கு நிறைய பேர் முதல் கூடாரத்தில் மட்டும்தான் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் செய்யப்பட்டது எப்படின்னா அது இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் செய்யப்பட்ட காரியத்தை இன்னைக்கு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னா இன்றைக்கும் அதே மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க. ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே யாரும் போகாமல் முதலாம் கூடாரத்தில் ஆசாரியனும் சடங்கு செய்கிறான், ஜனங்களும் சடங்கு செய்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்களுக்கும் சடங்குகளை செய்கிறதுக்கு அதிகாரம் கிடைச்ச மாதிரி வந்துட்டு இன்னைக்கு எல்லாரும் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் சாட்சி சொல்கிறதுக்கு வந்துட்டு அது கூட தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறாங்க. பல சபைகள் இன்றைக்கி ஆசாரி சும்மா தான் உட்காந்துட்ருக்கிறான், வெளியிலேருந்து வர்ற ஜனங்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய தேவ பக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னா சரீரத்தில் இருக்கிற சடங்குகளை செய்கிற பக்தியாக மட்டும்தான் இருக்குதே ஒழிய ஆவியிலையும் ஆத்மாவிலையும் தேவனை ஆராதிக்கிறது இல்லை. காரணம் தேவனுடைய வார்த்தை சொல்கிறத இங்கே நாம் பார்க்குறோம். அதனால் முதலாம் கூடாரம் மாம்சத்தின் கிரியைகள் ஒளியும் வரை, மாம்சத்தின் கிரியைகள் சாகும் வரை ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. சோத்திரம். அப்படியாக இன்றைக்கு இது எல்லாம் சரீரத்திற்கேற்ற சடங்குகளை தான் இருந்து முதல் கூடாரத்தில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏசாயா 58:1-2
சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தைப் போல் என் சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழியை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள்.
சேர விரும்புகிறார்கள். ஆனா சேர்ந்தாங்களா? இல்ல. நாடோறும் என்னை தேடி, தினந்தோறும் நாடோறும் என்னை தேடி, தினந்தோறும் ஆண்டவரை தேடுறாங்க. காலையில ஜெபம் பண்ணுவாங்க, மத்தியானம் ஜெபம் பண்ணுவாங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணுவாங்க. ஓ, அது சாப்பாட்டுக்கா? ஆனா வசனம் சொல்லுது, நாடோறும் என்னை தேடி, தேவனை நாடோறும் தேடுறாங்க. அது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த பாவத்தை யாருக்கு சொல்லு? கிறிஸ்தவர்களாகிய என் ஜனங்களுக்கு நீ சொல்லு. வசனம் அதான் சொல்லு, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. எப்படி? நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல. இங்கே போல் எழுதியிருக்குது, போலன்னு வச்சுக்கலாம். நல்ல நீதிமான்கள் போல வந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் நீதி இருக்குதா? இல்லை. நீதி இருந்ததுன்னா ஒரு எத்தனை வாரம், 7 வாரத்துக்குள்ள எழுப்புதல் எங்கேயோ வந்திருக்கும். இங்கே சபை இப்போ இந்த பகுதியில் வந்து 8 வருஷத்துக்கு பக்கம் ஆச்சு. 8 வருஷத்துக்கு பக்கம் ஆனதுக்கப்புறம் கூட சபையில் ஒரு எழுப்புதலை காணோம். பெயரளவில் தான் வந்துட்டு இருக்கிறோம் நாம் எல்லாரும். ஏழு வாரம் வந்திருந்தா எழுப்புதல் பொங்கி வந்திருக்கு உண்மையாவே. ஆனால் 8 வருஷமாச்சு, ஒன்றும் காணும். உண்மையான தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ தெய்வமா ஆராதிச்சுட்டு இருந்தா, பெயரளவில் ஆராதிச்சுட்டு இருந்தா எப்படி வரும்? அதனால தினந்தோறும் என்னை தேடினாலும் அங்க பார்க்க முடியாது. ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருக்காரு. தினந்தோறும் இவங்க என்னை தேடுறாங்கிறத ஆண்டவர் கவனமா இருந்து பார்த்துட்டு தான் இங்க அது இயேசையால பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நடக்கிற காரியத்தை அங்கே பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த ஜனங்க பெயரளவுக்கு தான் என்னை தேடி வர்றாங்களே ஒழிய இங்கே உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை. அது எப்படி? இங்கே வசனம் சொல்லுது, நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியை போல. ஜாதியாரை போல இங்கே இன்னைக்கு ரொம்ப நல்ல ஆளுகளாக, ரொம்ப பக்திமான்களாக, ரொம்ப ஆவிக்குரிய பக்தி இருக்கிறவர்களாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருதயமோ, இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது சொல்லிட்டாரு, இருதயம் எப்படி? இருதயம் வந்து உள்ள எலும்பு கூடுகளால் நிறைந்திருக்கிறது. வெளியில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லரை நல்லா அலங்காரம் பண்ணி ஜோடித்து வெள்ளையாக இருக்குது வெளியில், உள்ள வந்து அசுத்தங்களாக நிறைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையாவது ஓரளவுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறத ஒன்று பாக்கி வைக்காமல் முழுவதும் அப்படியே சொல்லிட்டார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, அந்த கல்லறையை நோண்டி பார்த்தா எப்படி இருக்கும்? உள்ள மரித்தவருடைய எலும்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய தேவ பக்தி வெளியில் தான் வெள்ளையாக இருக்குது. உள்ள நோண்டி பார்த்தா தெரியும் அது எப்படி இருக்குதுன்னு, அவங்கவுங்க தான் தெரியும். அவ்வளோதான், ரொம்ப அசுத்தமும் நாத்தமாக இருக்கும். ஆமாம், அதனால் நிறைய பேர் வெள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெள்ளை சாலையும் கட்டிக்குவாங்க, வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்டும் போட்டுக்குவாங்க. என்னை மாதிரி கொஞ்சம் பேர் சப்பாரியும் போட்டுக்குவாங்க. வெளியில தான் நல்லா மேக்கப் பண்ணா ஒரு ஓவியம், வெளியில தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லற நல்லா ஜோடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும். ஆனால் உள்ள அசுத்தத்தினாலும் எலும்புகளினாலும் அழுகி போன காரியங்களினாலும் நிறைந்திருக்கிறது. அதனால் நம்முடைய தேவபக்தி எங்கே இருக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். அதை ஆண்டவர் சொல்கிறார், நீ எக்காலத்தை போல உயர்ந்த சத்தத்தில் தெரிவி, என்னுடைய ஜனத்திற்கு அவருடைய மீறுதல்களை தெரிவி, மறைக்காதே, அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமாக சொல்லு அப்படிங்கிறாரு. அதனால் இதை நல்லா தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்முடைய பக்தி இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பரிசுத்த நகரத்தாருன்னு சொல்லிக்கிறாங்களாமா, நாங்கள் தான் பரலோகத்துக்கு போகிறவங்க, உண்மையான ஆட்கள் நாங்கள் தான், அது பரலோகத்தில் பரலோக வாசிகள்ங்கிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே தங்களை மாறுறதை கைத்தட்டி நாங்கள் தான் 144,000 பேரும் கூட சொல்லிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏசு 65:1-5 வரை வாசிப்போம். போதும் இங்க நலமல்லாத வழியிலே தங்கள் நிலவும்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கையை நீட்டினேன். தினந்தோறும் ஆண்டவரை தேடுறாங்க. ஆண்டவரை தேடி தேடி போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் தேடுறவங்களையும் ஆண்டவர் கை நீட்டி கூப்பிடுறாரு. ஆனால் யாராவது திரும்பி பார்க்குறாங்களா?
இல்லை.
தேடுறது என்னத்தோ தேடிட்டு இருக்கிறேன். என்னப்பா தேடுறாங்க என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்கிறேன் எனக்கு என்னங்கிறது எனக்கு தெரியும்னு ஆண்டவர் கை நீட்டி கூப்பிடுறாரு. ஆனால் இங்கே தேடுறவன் என்ன பண்ணுறான்? முடிஞ்சே தேடிட்டு இருக்கிறான். நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறான். அப்போ கீழே இருக்கிறது பூமிக்குரிய காரியத்தை மட்டும் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கிறான். பரலோக காரியத்தை தேடலை. பூமிக்குரிய காரியத்தை மட்டும் எங்கே சம்பாதிக்கலாம், எப்படி நம்மளுக்கு வருமானத்தை உண்டாக்கலாம், இப்படி பூமிக்குரிய காரியத்தை மட்டும்தான் தேடுறானே ஒழியா, இப்படி தேடுறவனை பார்த்து ஆண்டவரும் கரணீட்டி கூப்பிடுறாரு. இந்த முரட்டாட்ட ஜனம் யார் தெரியுமா? யார் இந்த முரட்டாட்ட ஜனம்? ஏசாயா 65:1 இருக்குது.
என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன்.
போதும். யார் தேடுறா? விசாரித்து கேட்க மாட்டான். என்ன ஏதுன்னு விசாரிச்சு கேட்க மாட்டான். தேடுறான், ஆனா தினந்தோறும் தேடுவான். கிறிஸ்தவங்களே தான் தேடிட்டே இருப்பாங்க, விசாரிக்கவே மாட்டாங்க. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இப்படின்னா என்ன பொருள், இது என்ன பொருள் அப்படிங்கிறத வசனத்தை குறித்து விசாரிக்கிறதோ அல்லது ஏழைகளை விசாரிக்கிறதோ அல்லது கருணை காட்டிக்கிறதோ அன்பு காமிக்கிறதோ மற்றவரிடத்தில் அன்பாக இருக்கிறதோ அப்படிங்கிறத கிடையாது. விசாரிக்காமல் சும்மா கண்ணா முன்னான்னு தேடிட்டுருக்கிறது. அப்போ விசாரிக்காமல் தேடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் நினைவுகளின்படி தான் தேடிட்டு இருக்கிறாங்களோ ஒழிய விசாரித்து தேடலை. இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை தேடணும்னா என்ன பண்ணுவோம்? 4 பேர்த்துக்கிட்ட விசாரிப்போம். இந்த மாதிரி ஒரு பொருள் காணாமல் போச்சு, நீங்கள் பார்த்தீங்களா, கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த மாடுன்னு வச்சுருந்தேன், அந்த மாடு இது கருப்பு கலர் மாடு, இப்படி கருப்பும் வெள்ளையும் மாறுது, அப்படி காணாமல் போச்சு. அப்போ போகும்போது நம்ம சொல்லிகிட்டே போவோம் நம்ம தேடும்போது ஒரு பொருளை. ஆனால் இங்கே நம்ம வருஷ கணக்காக நாள்தோறும் தேடிகிட்டே இருக்கிறோம். அப்போ இன்ன காரியம் வேணும் இன்ன காரியம் வேணும்னு 4 பேர்த்திட்ட கேட்கும்போது விசாரிக்கும்போது பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அவைகளே நடவுங்கள். ஆனால் இன்னைக்கு விசாரிக்கிறது பார்த்தா விசாரிக்கிறது இல்லை, ஆனால் தேடுறாங்க. என்ன பிரயோஜனம்? விசாரிக்காமல் தேடி என்ன கிடைக்கும்? அவன் அப்போ வேற என்னத்தை தேடுறான்? அவனுடைய சுய ஆசைக்கு சுய இச்சைக்கு வேணுங்கிற சொந்தமான காரியத்தை எதை தேடிட்டு இருக்கிறான். ஆனால் மற்றவங்கிட்ட சொன்னால் ரொம்ப அருவறுப்பாக போவோம் அப்படிங்கிறதுனால மற்றவங்கிட்ட சொல்ல முடியாமல் ஏதோ தேடிட்டு இருக்கிறான். தினந்தோறும் தேடுறான். ஆமாம், தினந்தோறும் தேடிட்டு இருக்கிறான். மற்றவங்கிட்ட சொன்னால் ஐயோ இதுக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு மற்றவங்களாம் பரிகாசம் பண்ணுவாங்க. மற்றவங்கிட்ட சொல்ல முடியல. அப்படி விசாரித்து கேளாமல் தினந்தோறும் தேடிக்கொண்டிருக்கிறவன் முரட்டாட்ட ஜனம். அதான் முரட்டாட்ட ஜனன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவரை தேடுறவங்களாம் என்ன அர்த்தம்? விசாரிக்காமல் தேடிட்டு இருக்கிறாங்க, முரட்டாட்டமாக தேடிட்டு இருக்காங்க. எப்படி முரட்டாட்டம்? பூமிக்குரிய காரியத்தை முரட்டாட்டமாக தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். இது யார்? ஆண்டவர் தேடவே மாட்டேங்கிறான், ஆனால் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. விசாரிக்கிறான். ஆண்டவரை வந்து தேட மாட்டான், விசாரிப்பான். பாருங்க, இதுலயே இந்த வசனத்திலயே அடங்கி இருக்குது. பாருங்க, இந்த வசனத்திலயே அதனுடைய பொருள் வந்து இந்த ரெண்டு வார்த்தைகளை நாம படிக்கும்போது அந்த பொருள் அதுக்குள்ளேயே அடங்கி இருக்குது. அப்ப விசாரித்து நம்ம தேடும் போது ஆண்டவர் நம்ம பக்கம் வர்றாருன்னு அர்த்தம். விசாரித்து தேடுறதுனால என்னாச்சு? ஆண்டவரை அவன் கண்டுபிடித்து விட்டான். அப்ப தேடுறது முக்கியமா, விசாரிக்கிறது முக்கியமா? விசாரிக்கிறது தான் முக்கியம். அப்போ யார் யார் ஆண்டவருடைய காரியங்களை விசாரிக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைகளை விசாரிக்கிறார்களோ, அல்லது தேவ ஜனங்களை விசாரிக்கிறார்களோ, அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு மேலே அன்பு செலுத்துகிறார்களோ, அப்படி விசாரிக்கிற ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கண்டறியப்பட்டேன், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் அப்படின்னா அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். அப்புறம் இன்னொரு, இப்போ ரெண்டு வகையான ஜனகத்தை பார்த்தா, இன்னொரு வகை ஜனம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்க இருக்கிறேன்.
ஆ, போதும். இது யாரு?
புறஜாதி
இல்லையே, புறஜாதிக்கு வந்து நாமம் புறஜாதி இல்லையே. இதோ இங்க நான் இருக்கிறேன், என்னுடைய நாமம் விளங்காது இருக்கிற ஜாதிக்கு. யூத ஜனம் அவங்க இயேசு கிறிஸ்துவனா நம்ப மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனா யூதர்கள் இன்னைக்கு நம்ப மாட்டாங்க. அவர் மனுஷன் தானே, மனுஷனாக தானே வந்தார். அப்போ கிறிஸ்துங்கிறத நம்பாமல் இருந்த ஜனத்திற்கு அதுதான் நாமம். தேவனுடைய நாமத்தை விளங்காமல் இருக்கிற ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் அவங்க கூட எப்பவுமே இருக்கார். அதே மாதிரி ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, ஏன்னா விசாரிக்க மாட்டாங்க, முரட்டாட்டமாக எதையோ ஒன்று தேடிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவரை விசாரிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து கண்டறியப்பட்டார், ஆண்டவர் அவர்கள் கூட இருக்கிறார். இப்போ இந்த முரட்டாட்ட ஜனத்தினுடைய காரியம் என்னங்கிறத இன்னும் வர வசனத்தில் பார்ப்போம். ரெண்டாம் வசனத்தை வந்து வாசிப்போம்.
நலமல்லாத வழிகளை தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் நாள் முழுவதும் என் கைகளை மீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சந்நிதிகளை நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி, தோட்டங்களிலே பலியிட்டு, செங்கற்களின் மேல் தூபம் காட்டி, பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து, பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி, பந்தி இறைச்சியை தின்று, தங்கள் பாத்திரங்களில் அருவறுப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன்மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தினாலாகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள்.
ஆ, பாருங்க, இங்கே நாள் முழுவதும் தேவனை கோபப்படுத்துறாங்க, நாள் முழுவதும் தேவனுடைய கோபம் பற்றி எரிஞ்சிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ஜபம். இங்க தோட்டங்களிலே ஜபம், எல்லாம் கார்டன் மினிஸ்ட்ரி. தோட்டங்களிலே பலியிட்டு, செங்கற்கள் மேல் தூபம் காட்டி, அப்படின்னா புல்பீட் இருந்தால் தான் பிரசங்கமே நடக்கும். புல்பீட்டு செங்கல்ல பெருசாக கட்டிடுவாங்க பிரசங்க மேடைய. அதுக்கப்புறம் பாலான இடங்களிலே பிரேத குழிகள் அண்டையிலே உட்கார்ந்து, அப்படின்னா செத்தவங்களுக்காக இருக்கிற எல்லா காரியத்தையும், 40வது நாள், 16வது நாள், இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் மறக்காம செஞ்சு. ஆமா, எங்க ராத்திரி 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 தங்குறதுன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? ஆ, கல்யாண மண்டபத்துல ஆல் நைட் பிரேயர். பாலான இடங்கள்ல ராத்தங்கி, பன்னி இறைச்சியை தின்னுனா அதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு, அதை தான் சாப்பிடுவாங்க. அப்படின்னா அசை போடாத மிருகம், பன்னி வந்து அசை போடாத மிருகம், ஆனா காலு வந்து விரிகுளம்புள்ளதாக இருக்கிறது. ஆமாம், நல்லது கெட்டது பண்ணிக்கு தெரியும், ஆனால் ஒரு நாளும் சிந்திச்சு பார்க்காது. அப்படிப்பட்டதை சாப்பிட்டு, தங்கள் பாத்திரங்களில் அருவறுப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, அப்படின்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படிப்பட்ட பாத்திரம்னா, இவருக்கு இந்த பதவி, இவருக்கு இந்த பதவி, இவர் இந்த ஏரியா பாஸ்டர், இவர் இந்த ஏரியா பாஸ்டர் அப்படின்னு பல பதவிகளை அவங்களே போட்டுக்குவாங்க. கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன். அப்படின்னா பரிசுத்தத்துக்கு ரேங்க் போட்டுருவாங்க அங்க. ஆமா, இது சிபிஎம்ல இன்னைக்கு நடக்குது. முதல் வருஷம், ரெண்டாவது வருஷம், மூணாவது வருஷம், சாப்பிட்ற இடத்துலயே அதே மாதிரிதான். எங்க போனாலும் அப்படிதான், வருஷப்படி தான் பரிசுத்தத்துக்கு வரிசையை நியமிச்சிருவாங்க. இப்படியாக இருந்து இருக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நாள் முழுதும் தேவனுடைய கோபம் இவர்கள் மேல் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆ, இப்போ புதுசாக கூட ஒரு ஒரு ஆவி வந்திருக்குது. ராபோஜன் எடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா யாருக்காவது தெரியுமா? திருநெல்வேலியில் நடக்குது, இங்கே நகர்ப்புறங்களில் நடக்குது, பெரிய சபையில் நடக்குதுன்னு தெரியல. ராபோஜனை எடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா ராபோஜனை காணிக்க தனியாக இருக்குது. 50 ரூபா கொடுக்கணும், 20 ரூபா கொடுக்கணும், 50 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா கொடுக்கணும். அப்படி வந்து இன்னைக்கு சபையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வியாதி பரவிட்டு வருது. இப்போ திருநெல்வேலியிலலாம் இருக்குது, இங்கே சென்னை பட்டணங்களில் நகர்ப்புறங்கள்லேயும் இருக்குது. சென்னை பட்டணத்துக்குள்ளே வந்துச்சா என்னங்கிறது தெரியல. இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் 2-3 சபையில் 20 ரூபா கொடுத்தாதான் ராபோஜனம், அல்லது 50 ரூபா கொடுத்தாதான் ராபோஜனம் காணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக இன்றைக்கு என்னென்னமோ புதிய புதிய காரியங்களை கொண்டு வந்து தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவங்க நாள் முழுவதும் இதை செய்யும்போது ஆண்டவருக்கு நாள் முழுவதும் கோபம் உண்டாகிட்டு இருக்குது. அப்போ கிறிஸ்தவர்களுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு நாமளே யோசனை பண்ணிப்போம். நம்முடைய பக்தி எங்கே இருக்கிறது? சோத்திரம். ரோமர் 11:8-9:10 ரோமர் 11:8-9:10
அப்படின்னா
எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சரி, என்ன பைபிள் படித்தாலும் சரி, நல்ல கன நித்திரை ஆவிதான். பிரசங்கம் என்ன பண்ணாலும் புரியாது. ஆமாம், பகல்லையும் தூங்குவாங்க, ராத்திரியும் தூங்குவாங்க. அது குறிப்பாக பிரசங்கம் கட்டாச்சுன்னா ரொம்ப கொட்டாய் விடுவாங்க. பிரசங்கம் ஒன்றுமே புரியாது. தேவனுடைய வார்த்தைகளை விசாரித்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது விசாரிக்கவே மாட்டாங்க. ஆ, பைபிள் படிக்கிறதா காலையில் தொடர்ந்து எந்த பகுதி முன்னால் வருதோ அதை எடுத்து படிச்சிட வேண்டியது. இப்படியாக இன்றைக்கு கணநித்திரன் ஆவியை வந்து காணாதிருக்கிற கண்கள், தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை வேதத்திலேருந்து எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், படித்தா தானே, அது தேடி வாசித்தா தானே, விசாரித்து வாசித்தா தானே அது என்னங்கிறது புரியும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் வேதத்தை தேடி வாசிப்பார்கள், மற்றவரிடத்தில் விசாரித்து கேட்டு வாசிப்பார்கள், அல்லது தேவனுடைய மகத்துவம் என்னங்கிறத விசாரித்து உணர்ந்து அது தேவனுடைய பிள்ளைகள் அதை பேசிக்கொள்வார்கள். அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள் என்று சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய மகத்துவத்தை இப்படி விசாரித்து தேடி பேசிக்கொள்வது. இப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு கணநித்திரையின் ஆவியை வர வச்சு, அப்புறம் இடறுவதற்கான கல் அப்படின்னா என்ன வசனம் பேசினாலும் சரி அந்த ஆவிக்குரிய நிலையில் அவங்கள முன்னேற்றத்துக்கு கொண்டு போகாது. இந்த வசனம் பேசுனா இது தப்பு, இந்த வசனம் பேசுனா இது தப்பு. அப்போ எந்த எல்லா வசனத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய இடறுதல் தான் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்குது வழியே, ஆவிக்குரிய முன்னேற்றம் வரமாட்டேங்குது. அப்போ நிறைய பேர்த்துக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது ஆவிக்குரிய நிலைமையில் விசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு முன்னேற வேண்டும். அப்படி முன்னேற முடியாமல் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையில் இடறி தான் விழுந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இடறுதல்கள், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. பைபிள் வாசித்தா புரிய மாட்டேங்குது, இதுக்கு இந்த வசனத்துக்கு மேலே அந்த வசனம் போனால் அது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பெயரளவுக்கு ஏதோ கொஞ்சம் பைபிள் படிக்கிறோம், மூடி வச்சிடறோம். வரிசையாக நிறைய பேர் பைபிளை 2-3 டைம்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் பொருள் என்னங்கிறது ஒன்றும் தெரியாது. இப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவருடைய தேவபக்தி எங்கே இருக்குதுன்னா பெயரளவில் இருந்து கொண்டு இருக்கிறது. சங்கீதம் 69:21-25 வரை வாசிப்போம். போதும், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். சோத்திரம். எப்படி கொடுத்துருப்பாங்க? அன்னைக்கு கொடுத்த காரியம் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆகாரத்திலையும் கசப்பு கொடுத்துட்டாங்க, தாகத்துக்கு கேட்டப்ப அதுலயும் காடியை கலந்து கொடுத்துட்டாங்க. என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய உண்மையான ஜீவ அப்பத்துல கசப்பான வார்த்தையில கலந்து போட்டு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. ஆமா, பூமிக்குரிய காரியங்களை கலப்படம் பண்ணி கலந்து கொடுத்தாச்சு. நித்திய ஜீவ தண்ணீர்ல கலப்படமான தண்ணியை போட்டு கலந்து கொடுத்தாச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய பக்தி எப்படி இருக்குது? கலப்பட பக்தியா இருக்குது. ஆமா, கலப்படமா, எல்லாத்துலேயும் கலப்படம். கலப்படம் செய்யறதுக்குன்னு ஒரு ஜனம் இருக்காங்க, அந்த ஒரு ஜனம் இருக்கிறாங்க கலப்படம் பண்றதுக்குன்னு. அந்த ஊர்ல எல்லாம் கலப்படம்
தான்.
ஆமா, எல்லாமே கலப்படம். கலப்படம் பண்றவங்க தான் இன்னைக்கு ஊழியத்துல முன்பந்தியில வந்து நிக்கிறாங்க. ஏன்னா கலப்படம் பண்றது இப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் கூட பயப்படாம கலப்படம் பண்ணுவாங்க. கலப்படம் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா வியாபாரி. அவன்தான் வியாபாரி தான், கொஞ்சம் கூட கூச்சப்படாம இறக்கப்படாம நம்மளுக்கு வேணுங்கிறது பணம். கலப்படம் பண்ணுவான். கலப்படம் பண்றது ஒண்ணு, அப்புறம் கள்ள தராசு ஒண்ணு. கள்ள தராசு போனதுக்கு அப்புறம் அந்த படிக்க அந்த இடக்கல் இருக்குதா, அந்த இடக்கல்லையும் கொஞ்சம் திருட்டு வேலை. ஆமா, அதுலயும் கொஞ்சம் திருட்டு வேலை. இப்படி ஒவ்வொன்றுலயும் கொஞ்சம் 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 வச்சா எப்படி காசு வருங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அப்படியாக கசப்பு ஆகாரத்திலே கலந்து கொடுத்தார்கள், தாகத்துக்கு நித்திய ஜீவ தண்ணீரை கேட்டா. ஆமா, இதுதான் நித்திய ஜீவ தண்ணீர் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்கதை உலக கதையை சொல்லி ஏதோ ஒரு கதை, எனக்கு ஒரு ஆளை தெரிய இருந்தால் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அவர் இன்னைக்கு நல்லா இருக்காரு. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. அப்படி ஊர்கதை உலக கதையை சொந்த கதையை சோகக்கதையை சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய பந்தி எப்படி இருக்குன்னு
கேட்டீங்கன்னா,
அவர்களுக்கு
செல்வம் அவர்களுக்கு வளையமாக கடந்தது.
இப்படி எப்படி எப்படி சம்பாதிச்சாலும் அது வந்து பிரச்சனையா தான் போய் முடியுது. எப்படி சம்பாதிச்சாலும் அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுறாங்க. அப்ப நம்முடைய தேவபக்தி எந்த அளவுக்கு இருக்குது இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அவருடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது, அவர்கள் இடுப்புகளை எப்பொழுது தள்ளாட பண்ணும். அப்போ தேவனுடைய காரியத்தை காணாதபடி கண்ணு மங்களாத்தான் இருக்கும். ஆமாம், ஆவிக்குரிய கண்களை காரியங்களை கண்டுபிடிக்க முடியாதபடி கண்ணு குருடாத்தான் இருக்குது. ஏன்னா மேலோட்டமாக தானே தேவபக்தி இருக்குது. ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் தினந்தோறும் தேடி வந்து தேவனை ஆராதிக்கிறவங்கள பாரி வந்து ஆராதிக்கிறாங்களே ஒழிய அங்கே உண்மையை நீதி இல்லை. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவுது அப்படின்னா, இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குது, அவருடைய வாசஸ்தலங்கிறது அவருடைய பட்டம் பதவி பாழாக கடவுது. அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதா, கூடாரன்னா சபை, சபையில் ஜனங்க வராம இருக்க கடவுது, அந்த ஜனங்களும் வேற சபைக்கு ஓட கடவர்கள். அவருடைய கூடாரங்களில் குடி இல்லாமல் போவதாக. அப்ப இந்த மாதிரி எல்லாம் கசப்பு கலந்து கொடுத்து தாகத்துக்கு காடியை கொடுத்தா எத்தனை நாள் சபைக்கு வருவான்? வந்து பார்த்து கேட்டுட்டு அப்பா போதுனாங்க, அப்பா பைபிளில் அப்படி ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று பிரசங்கம் பண்ணுறாங்க, இங்கே கேட்டோம்னா தீர்ந்தது, நம்மளது இருக்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடும், எங்கேயாவது நல்ல சபைக்கு ஓடலான்னு ஓட்டமாக ஓடி தப்பிச்சுக்குவாங்க. அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவருடைய பக்தி எங்கே இருக்கிறது, தேவ பக்தி எங்கே இருக்கிறது? நம்முடைய தேவபக்தி எங்கே இருக்கிறது? வெளிப்படையாக இருக்குதா, அல்லது தினந்தோறும் இருக்குதா, அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை இருக்குதா, அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்குதா, அல்லது நம்முடைய ஆவி ஆத்மாவில் இருக்குதா? அப்போ நம்ம இன்னைக்கு நம்முடைய தேவபக்தியை தேடி பார்க்கும்போது இதில் நானும் உட்பட்ட ஆள் தான். இப்போ நான் வந்து உங்களை விட பரிசுத்தமான ஆள் இல்லை, நானும் இந்த வசனத்தின்படி குறைவுள்ள மனுஷனாக தான் நானும் காணப்படுகிறேன். என்னுடைய தேவபக்தியும் ஆபத்து வரும்போது நானும் சோர்ந்து போயிடுறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே, என்னுடைய தேவபக்தியை என்னை உறுதிப்படுத்தும், ஆவியிலிருந்து ஆத்மாவிலிருந்தும் உண்மை ஆராதிக்கும்படியாக என்னையும் பலப்படுத்தும், நானும் சோர்ந்து போகிறேன். ஏன்னா பல பிரச்சனைகள் ஊழியக்காரனுக்கு வரும். ஊழியக்காரனுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இத்தனை ஜனங்களை பார்க்குறான், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் தான், அதுக்கு அடுத்த வாரம் நான் இதுக்கிடையில் யாரையும் நான் பார்க்க மாட்டேன். ஆமாம், ஒரு சில பேர் வருவாங்க, விசாரித்து தேடி விசாரிக்கிறவங்க வருவாங்க, மற்றவங்க வரமாட்டாங்க. ஆமாம், பஸ்ஸு கிடைக்கல, கரெக்டாக வேணா கரெக்டு. அப்படியாகிறது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே, உம்முடைய உண்மை நான் இருதயத்திலே நான் துதிக்க வேண்டும், ஆவியோடு துதிக்கணும், உண்மையோடு துதிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். முதல் கூடாரத்தில் மட்டும் நான் இருந்து துதிக்கிற ஆளாக இருக்கக்கூடாது, ரெண்டாம் கூடாரத்திலையும் இருந்து நான் உண்மை துதிக்கணும், மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்தும் நான் உண்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கூடாரத்திலேருந்து நான் துதிக்கிறதுக்கு பல தடவை பிரயாசப்பட்டு துதித்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே நம்முடைய தேவபக்தி எங்கே இருக்கிறது? வேத வாசிப்பளவில் இருக்குதா, அல்லது வெளிப்படையாக பேச்சளவில் இருக்குதா, அல்லது தினந்தோறும் பைபிளில் படிக்கிறத அளவில் இருக்குதா, அல்லது மற்றவங்க கூட பேசுகிற அளவில் இருக்குதா, அல்லது சபைக்கு வர்ற அளவில் இருக்குதா? எந்த அளவுக்கு இருக்குது நம்முடைய தேவபக்தி? அதனால் எல்லாருடைய தேவபக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அவங்கவுங்களே தான் பரிசோதனை பண்ணிக்கணும். போக மாட்டேங்குது. ஆமாம், எல்லாருடைய தேவபக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இன்னைக்கு நாம் கேட்ட வசனத்தின்படி அவங்கவுங்களுக்கு பரிசோதிக்க தெரியும். என்னுடைய தேவபக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நானும் என்னை நான் பரிசோதிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தேவபக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பரிசோதித்து நாளுக்கு நாள் முன்னேறுவதற்குண்டான முயற்சியில் அல்லது ரெண்டாம் கூடாரத்தில் போய் இருந்து ஆவியோடும் உண்மையோடும் இருந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.